మందస్మితైర్ధవళితా మణికుండలాంశు సంపర్కలోహితరుచిః త్వదపాంగధారా కామాక్షి మల్లికుసుమైః నవపల్లవైశ్చ నీలోత్పలైశ్చ రచితేవ విభాతిమాలా. ఇది కటాక్ష శతకత్ల 56వ శ్లోకం. హే కామాక్షి, మందస్మితైహి ధవళిత, உன்னுடைய మందస్మితத்தினால வெண்மை நிறத்தோடு சேர்ந்ததும், மணிக்குண்டல அம்சு, காதல ரத்ன குண்டலங்கள் போன்றிருக்கா, அது சிவப்பா இருக்கு. மணிக்குண்டல அம்சு, மணிக்குண்டலங்களின் காந்தியோடு சம்பர்க்க சேர்ந்ததினால், லோஹித ருச்சிகி, சிவப்பு வர்ணமும் சேர்ந்து, தொதபாங்கதாரா, உன்னுடைய கட்டாட்சத்தின் பெருக்கானது, மல்லிகுசுமைகி, மல்லிகை புஷ்பங்களாலும், நவ பல்லவைச்ச, புதிதாக உண்டான தளிர்கள், மாந்தளிர்லாம் புதுசாக வரும்போது சக்கச்சவையில் இருக்கும், அது ஒரு தனி சிவப்பு. அப்படி அந்த தளிர்களையும் மல்லிப்பூவையும் நீலோத்பலைச்ச, நீலோத்பலத்தையும் வச்சு சேர்ந்து கட்டின ஒரு கதம்ப மாலை போல இருக்குது அப்படின்னு ஒரு அழகான ஸ்லோகம். எவ்வளோ அழகான ஒரு கற்பனை. காமாட்சியினுடைய முகத்தை பார்க்கும்போது அவருக்கு அந்த கட்டாட்சம் கருப்பாக இருக்குது, கருநீளமாக இருக்குது, நீலோத்பல புஷ்பத்தை போல் மந்தஸ்மிதம் வெண்மையாக இருக்குது, காதில் குண்டலங்கள் சிவப்பாக இருக்குது, இது மூணும் சேர்ந்து ஒரு கதம்ப மாலை மாதிரி இருக்குது. இந்த கதம்ப மாலையை காமாட்சி பரமேஸ்வரனை பார்க்கும்போது இந்த மாலை கட்டி பரமேஸ்வரன் கழுத்தில் போடுறா அப்படின்னு நினச்சிக்கலாம். இல்லை காமாட்சி கழுத்திலே இந்த வர்ணத்தில் ஒரு மாலையாக விளங்குறது இந்த கட்டாட்சம் அப்படின்னு நினச்சிக்கலாம். சிவானந்த லஹரியில் 9வது ஸ்லோகம். கபீரே காசாரே விஷதி விஜனே கோர விபினே விஷாலே சைலே ச பிரமதி குசுமார்த்தம் ஜடமதிஹி சமர்ப்பைக்கம் சேத்தசரசிஜம் உமாநாத பவதே சுகேனாவஸ்தாத்தும் ஜன இஹ ந ஜானாதி கிமஹோ அப்படின்னு ஸ்லோகம். ஆழமான மடுவுலையும் காட்டிலையும் அங்கங்கே போய் புஷ்பத்துக்காக தேடி அலைகிறான் ஜடமதிஹி. மனமாகிய தாமரை உன்னுடைய பாதத்தில் அர்ப்பணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கலாமே அப்படின்னு ஆச்சாரியார் சொல்கிறார். அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா அப்படின்னு மனசுக்குள்ள ஆராதனை பண்ண ரொம்ப திருப்தி ஆகிடுறா, வெளியில் ஆராதனை பண்ணுவதற்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஸ்லோகம் இன்றைக்கி எனக்கு ஞாபகம் வந்ததுன்னா, சுவாமிகள் என்ன புஸ்தகத்தை வச்சு படித்து அந்த ராமாயணத்தையும் மூக்கபஞ்சத்தையும் இப்போ நாராயணியம் படிக்கிறேன், இது மூலமாக அந்த கதையை மனசுக்குள்ளே தியானம் பண்ணுறது எல்லாத்துக்கும் மேலான புண்ணியம் அப்படின்னு பழக்கி கொடுத்ததுனால இப்போ நம்ம ஒரு நிலைமையில் இருக்கோம். ஊரடங்கு உத்தரவுலாம் போட்டிருக்கா, புஷ்பம் கூட கிடைக்காது, ஆனால் இந்த புஷ்பத்தை காமாட்சிக்கு நம்ம போடலாமே, காமாட்சியுடைய கட்டாட்சங்கிற புஷ்பத்தை பரமேஸ்வரனுக்கு போடலாம், நம் மனமாகிய தாமரை பரமேஸ்வரோட பாதத்தில் அர்ப்பணம் பண்ணலாம். ஆச்சாரியாலே மானச பூஜைன்னு பரமேஸ்வரன் மேலே விஷ்ணு மேலே அம்பாள் மேலே பண்ணியிருக்கார். அப்படி மனசால் பகவானை பஜிக்கிறது ரொம்ப வசதி அப்படின்னு மகான்கள் சொல்கிறா. உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாயில் தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளா மணிவிளக்கே அப்படின்னு திருமூலர் திருவந்தன் இருக்குது. அப்படி உள்ளமே ஒரு கோயிலாக அங்கே சுவாமியை நம்ம பூஜை பண்ண முடியும். வெளியில் பூஜை பண்ணுறது நல்ல புஷ்பங்கள் வாங்கி பூஜை பண்ணுறதோ, நல்ல நகைகள் பண்ணி அம்பாளுக்கு போடுறதோ, கோயில்களில் போய் உற்சவங்கள் கொண்டாடுறதோ அவசியம் பண்ணணும். ஆனால் அது இல்லைன்னா ஒரு குறை இல்லை. அந்த மாதிரி வெளியில் பூஜை பண்ணும்போது அந்த சங்கத்துலேருந்து நமக்கு நல்லது கெட்டது ஏதாவது கூட வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மனசில் நம்ம பகவானோட பண்ணுற பூஜையில் அசத் சங்கம் அல்லது திரவிய தோஷங்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால தான் பீஷ்மாச்சாரியார் கூட ஏஷமே சர்வதர்மானாம் தர்மஹா அதிகதமோமதா எத் பக்தியா புண்டரீகாட்சம் ஸ்தவைஹி அர்ச்சேன் நரசதா அப்படின்னு ஸ்தோத்திரத்தினால ஹிருதய புண்டரீகத்தில் வசிக்கும் வாசுதேவனான பரம்பொருளை இந்த சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை கொண்டு அர்ச்சிப்பது எல்லாத்துக்கும் மேலான தர்மம் அப்படின்னு அறுதியிட்டு சொல்கிறார். இந்த ஒரு வாரமோ பத்து நாளோ நம்ம கிரகத்துக்குள்ளே இருக்க வேண்டியிருந்தாலும் எவ்வளோ ஸ்லோகங்கள் இருக்குது, சிவானந்த லஹரி இருக்குது, ராமாயணம் இருக்குது, இந்த ஸ்லோகங்களெல்லாம் பாராயணம் பண்ணிட்டு தனிமையில் பகவானுடைய பஜனத்தில் கிடைக்கிற இன்பத்தை அனுபவிப்போம். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.